2014 ஜூன் மாத தென்றலிதழில் சிறுகதை போட்டித் தேர்வில் தேர்வு பெற்ற கதை கவசம் வாங்கி வந்தேன் அடி. இதனை ஹம்சானந்தி அவர்கள் ஃப்ரீமவுண்ட் கலிபோர்னியாவிலிருந்து எழுதி அனுப்பியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அந்த முதியவர். அவர் குரல் நடுங்கியது. முதுமையின் விளைவோ அல்லது சொல்லப்போகும் விஷயம் அச்சம் தரக்கூடியதோ? அந்த பெண் சட்டென்று திரும்பினாள். அவள் முகத்தில் எள் கொள் கடுகு எல்லாம் விடுத்தன. என்ன தைரியமாக இருந்தால் என்னிடம் இப்படி முறைகேடாக பேசுவீர்கள் என்று சீறினாள். சம்பவம் சூடுபிடித்திருக்கும் இந்த சமயத்தில் நாம் ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த முதியவர் ராகவன் அந்த பெண் மாலாவின் சாட்சாத் மாமனார். அவள் வெகுண்டதின் காரணம் வேறென்றும் இல்லை, அவர் மரியாதையுடன் தன் மருமகளை உங்களிடம் என்று சொன்னதுதான். மாலா ரமேஷை திருமணம் செய்து கொண்ட பின் மருமகளாக வீட்டில் காலடி வைத்த முதல் நாள் அது. பூகம்பத்தில் அகப்பட்ட பூனை போல் ராகவன் நடுங்கினார். மாலா போரை தொடர்ந்தாள். நீங்கள் செய்தது தப்பு அல்ல, மகா பாவம். என்னிடமா உங்களிடம் என்கிறீர்கள்? அன்புக்கு பதில் மரியாதையை கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கிறீர்களா? மரியாதை என்பது நான் அல்லவோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது? வக்கிரமாக பேசுகிறீர்களே என்று புரிந்தாள். கிஸ்தி கொடுக்க மறுத்த கட்டபொம்மனின் கோபம் அந்த பெண்ணிடம் தெரிந்தது. ராகவன் பதில் சொன்னார், நீங்க தப்பா நினைக்கிறீர்கள். எனக்கு பெண் ஒருத்தி இருந்தால் அவளுடைய கணவரை மரியாதையுடன் நீங்கள் என்றுதான் அழைப்பேன். மருமகனுக்கு கொடுக்கும் மரியாதையை ஏன் மருமகளுக்கு கொடுக்க கூடாது? பெண்கள் சமூகத்தில் இன்னும் முன்னேற வேண்டும். அதற்கு உங்களை போன்ற படித்த பெண்களே தடையாக இருக்கக்கூடாது என்றார். விரைவில் சரணாகதி அடையும் எண்ணம் மாலாவுக்கு இல்லை. அவள் தொடர்ந்தாள், நீங்கள் பாரதியாரின் வாரிசாக இருக்கலாம், ஆனால் பெண் குலத்தின் போர்க்குடியை தூக்கும் பாரத்தை என் தலையில் போட்டு விடாதீர்கள். அவரவர்கள் தூக்கட்டும். நான் 10 வயதில் தந்தையை இழந்தவள், ஒரு தந்தையின் அன்புக்காக ஏங்குபவள். நீங்கள் அந்த குறையை போக்குவீர்கள் என்கிற நப்பாசை இருக்கிறது. நீங்களோ மரியாதை என்கிற வேலையை கட்டி என்னை அப்பால் தள்ள பார்க்கிறீர்கள். உங்கள் நெஞ்சில் ஈரம் இருக்கிறதா என்றாள். கோபமும் ஏக்கமும் அவள் முறையீட்டில் பொங்கி விழுந்தன. இது என்ன விபரீதம்? நான் அறிவினால் எய்த பாணத்துக்கு பதில் இந்த பெண் இதயத்தால் எய்கிறாள். போர் விதிகளுக்கு புறம்பானதல்லவோ இது? ராகவன் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தான். நான் ஒரு வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், அது ஒரு கதை என்று பெருமூச்சு விட்டு தொடர்ந்தான். உங்களுடைய மாமியார் சுசீலாவை நீங்கள் பார்த்ததில்லை, அது உங்களுடைய துரதிருஷ்டம். அவள் நல்லவள், உத்தமி என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக அகராதியில் அவள் பெயரைத்தான் போட்டிருப்பதாக ரமேஷ் சொல்லுவான். நல்லவர்களை கடவுள் எங்கே விட்டு வைக்கிறார்? என்ன அவசரமோ தெரியவில்லை, நடுவயதிலேயே அழைத்து கொண்டு விட்டார். அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவள். என்னுடைய ராகவன் தடுமாறினார். பின் குனிந்த தலையுடன் தொடர்ந்தார், என்னுடைய தாயும் தந்தையும் அவளிடம் அன்பு காட்டியதில்லை. கோர்ட்டில் அநீதியை எதிர்த்து போராடிய அட்வொகேட் நான். வீட்டில் ஊமையாக இருந்தேன். ராகவன் சட்டென்று தலையை நிமிர்த்தி கேட்டான், நீங்கள் எப்பொழுதாவது கடந்த காலத்துக்கு திரும்பி சென்று சரித்திரத்தை மாற்றி படைக்க வேண்டும் என்று நினைத்ததுண்டா? ராகவனின் குரல் தழுத்தழுத்தது. பதிலை எதிர்பார்க்காமல் தொடர்ந்தாள், நான் நினைக்கிறேன் கடந்த காலத்துக்கு திரும்பி சென்று அவளுக்கு நடந்த அநீதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் எவ்வளவு பைத்தியம் பார்த்தீர்களா? கையில் சந்தர்ப்பம் இருந்தபோது நழுவு விட்டு இப்பொழுது கையாலாகாதவன் போல் பிதற்றுகிறேனே. அவர் குரலில் சுய வெறுப்பு விஸ்வரூபம் எடுத்தது. மாலா தன்முன் முதியவரின் கோலத்தில் நின்ற அந்த குழந்தையை கண்கொட்டாமல் பார்த்தாள். ராகவன் தொடர்ந்தாள், சுசீலா கண்மூடு முன் வாக்குறுதி ஒன்று வாங்கி கொண்டாள், தன்னுடைய பிற்கால மருமகளை பாதுகாப்பதற்காக. அவளுக்கு உங்களால் ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, என்கதே அவளுக்கு நேரக்கூடாது. அவளை நீங்கள் மரியாதையுடன் நடத்த வேண்டும். சொல்ல போனால் நீங்கள் அவளை நீங்கள் என்று மரியாதையுடன் கூப்பிட வேண்டும். மரியாதை இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புகள் குறையும், அதனால் ஏமாற்றங்களும் குறையும். அதுவே நீங்கள் அவளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வைக்கும். அந்த நீங்கள் என்கிற வார்த்தை தான் நீங்கள் அவளுக்கு தரும் கவசம். அந்த கவசம் உங்களிடமிருந்து அவளை பாதுகாக்கும். அந்த வார்த்தையில் நான் குடிகொண்டு நீங்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் நினைவுறுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி கண்மூடினாள். அவர் குரல் கம்மியது. ராகவன் தொடர்ந்தார், பார்த்தீர்களா, உங்களை பார்த்திராத ஒருவள் உங்களுக்காக எவ்வளவு வாதாடியிருக்கிறாள். நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றார். தான் பார்த்திராத ஒரு தெய்வத்தை மாலா மானசீகமாக வணங்கினான். ராகவன் கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா, கொடுத்த சத்தியத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் இவரான ஐ மூவ் த கேஸ் பி டிஸ்மிஸ்ட் என்று அட்வொகேட் பாணியில் வாதத்தை முடித்துக் கொண்டார். நாட் சோ ஃபாஸ்ட் யுவர் ஆனர் என்றாள் மாலா கண்களை துடைத்துக் கொண்டே. உங்களை பார்த்தால் எனக்கு பூதமாக தெரியவில்லை, ஒரு பண்புடைய மனிதராகத்தான் தெரிகிறது. உங்களிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, அன்பின் அரவணைப்புத்தான் தேவை. இத்துடன் இந்த கதையை முடித்துக் கொள்ளலாம் என்றாள் மாலா. ராகவன் விரக்தியுடன், விஷப்பரீட்சை வேண்டாம் அம்மா. ஆங்கிலத்தில் நீ நீங்கள் என்கிற வித்தியாசம் இல்லை. யூ என்கிற வார்த்தையில் அரசனும் அடங்குகிறான், ஆண்டியும் அடங்குகிறான். நம் மொழியில் அதை பாகுபடுத்தி தாராள மனதுடன் நீ நீங்கள் என்று இரண்டு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாராளத்தை அனுபவிக்க வேண்டியது நம் கடமை என்றார். மாலா உறுதியாக இருந்தாள். இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவள் நான், ஆகையால் நான் சொல்வதே கடைசி வார்த்தை. இப்பொழுது நீ என்றே என்னை கூப்பிடுங்கள். பிற்காலத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நம் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யலாம் என்று பழுத்த அரசியல்வாதியைப் போல் சொன்னாள். நீ இன்று வென்றுவிட்டாய் அம்மா, உன் வெற்றி நிலைக்க வேண்டுமே என்கிற கவலை எனக்கு இருக்கிறது என்று ராகவன் முடித்தான். கண்ணை மூடி என்னை மன்னித்துவிடு என்று அவர் மனதில் வேண்டிக் கொண்டது சுசிலாவுக்கு கேட்டிருக்கும் சஞ்சலம் அவர் மனதை ஆட்கொண்டது. நாட்கள் ஓடின, அன்று இருட்டி விட்டது. கடிகாரம் இரவு 8 மணி அடித்தது. ராகவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. ஏன் மாலா இன்னும் ஆபீஸில் இருந்து வரவில்லை? என்ன பெண் இவள், ஒரு வயதானவருக்கு பசி எழுக்கும் என்பது தெரியாதா? மணி வளர பசியும் வளர்ந்தது, அதனுடன் கோபமும் வளர்ந்தது. ரமேஷ் டூரில் ஊருக்கு போனால் இவளுக்கு திமிர் அதிகமாகி விடுகிறதோ, வரட்டும் பார்க்கலாம். சாரி அப்பா, இன்று லேட்டாகி விட்டது என்கிற குரலை கேட்டு திரும்பினார் ராகவன். மாலா அங்கே நின்று கொண்டிருந்தாள். என்ன, ஆரத்தி கொண்டு வந்து உன்னை வாசலை வரவேற்க வேண்டுமா என்றார் ராகவன். அவருடைய வார்த்தைகளில் நிறைந்திருந்த விஷத்தில் மாலா ஸ்தம்பித்து நின்றாள். ரொம்பவும் சாரி அப்பா, ஆபீஸிலிருந்து கிளம்புவதற்கு லேட் ஆகிவிட்டது என்று பார்த்து செல்போன் பேட்டரியும் ஸ்ட்ரைக் செய்தது, மன்னிக்க வேண்டும் என்றாள் மாலா. ஆபீஸ் வீடு என்று இரண்டு பொறுப்பையும் சேர்த்து கவனிக்க தெரியாதவர்களுக்கு ஆபீஸ் மண்ணாங்கட்டி எல்லாம் ஏன் அவசியம்? வீட்டில் ஒருவன் பட்டினி கிடைக்கிறேன் என்பது தெரியவில்லையா என்றார் ராகவன். அவர் குரலில் ஏளனம் தெரிந்தது. மாலா கூந்த கண்களால் அவரை நோக்கினாள். இது தினமும் நடக்கும் தப்பு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். கிச்சன் டேபிளின் மேல் எப்பொழுதும் வாழைப்பழம் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் முன்பசிக்கு சாப்பிட்டிருக்கலாமே என்றாள். ராகவன் வெகுண்டார். ஓஹோ, பழி என் மேலேயா? குற்றவாளி என்கிற பட்டத்தை சாமர்த்தியமாக கொடுத்து விட்டாயே, வேறு என்னவெல்லாம் பட்டம் எனக்கு சூட்ட இருக்கிறாய்? பத்மஸ்ரீ பட்டம் கிடைக்காத குறையை நீ தீர்த்து வைத்து விடுவாய் போல் இருக்கிறதே. ராகவனின் நாக்கில் சனி புகுந்து விளையாடியது. மாலா கூர்மையாக அவரை பார்த்தாள். பார்வையின் கூர்மைக்கு சக்தி இருந்திருந்தால் அன்றே ராகவன் பஸ்மாசுரனின் நதியை அனுபவித்திருப்பார். பேச்சை வளர்ப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்த மாலா பேசாமல் அவருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு பட்டினியாக தூங்க சென்றாள். நாவினால் சுட்டவிடு ஆறாமல் அவளை வாட்டியது. தலையணி குளமாகியது. யுத்தத்தில் தோற்றவன் தூங்கவில்லைதான், ஆனால் வென்றவரும் தூங்க முடியாமல் தவிக்கிறாரே. எண்ணங்களின் ஊர்வலம் ராகவனை வாட்டியது. இப்பொழுதெல்லாம் ஏன் எனக்கு அவள் மேல் நிறைய கோபம் வருகிறது? கண்மண் தெரியாமல் பேசிவிடுகிறேனே, நான் செய்வது தப்பு என்பது தெரிகிறதே, அப்படியும் ஏன் மறுபடி தவறு செய்கிறேன்? என்னிடமிருந்த நியாய உணர்வு எங்கே? ஒரு தீயவனின் செயல்களை விட ஒரு நல்லவனின் மனச்சாட்சிக்கு கடுமை அதிகம் என்பார்கள். அந்த மனச்சாட்சி ஈவிருக்கமில்லாமல் ராகவனை சித்திரவதை செய்தது. மறுநாள் காலை உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அந்த முதியவர். அவர் குரலில் நடுக்கமில்லை, தெளிவுதான் இருந்தது. அந்த பெண் சட்டென்று திரும்பினாள். அவருடைய வார்த்தையின் அர்த்தம் அவள் முகத்தில் பீதியாகவும் ஏமாற்றமாகவும் பிரதிபலித்தது. ராகவன் தொடர்ந்தார். நான் உங்களுக்கு கவசம் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன், உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அவர் குரலில் குழந்தைக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி வந்த தாயின் சந்தோஷம் தெரிந்தது. கலங்கிய கண்களுடன் மாலா பேசினாள். அன்பை உங்களிடமிருந்து வாங்குவதில் தோற்றுவிட்டேன் இல்லையா? மரியாதை கொடுத்தே தீர வேண்டும் என்கிற உங்கள் பிடிவாதத்தில் வென்றுவிட்டீர்கள் இல்லையா? ராகவன் அவளை தேற்றினார். அது என் தப்பு அம்மா, பகுத்தறிவு படைத்த மனிதனின் புத்தி நல்லதையும் கெட்டதையும் பாகுபடுத்த அறிந்திருக்கலாம். ஆனால் பரம்பரை பரம்பரையாக அவனுடைய மரபணுக்களில் ஊறிய குணங்கள் சுலபமாக மாறுவதில்லை. அந்த உண்மையை நான் நேரடியாக சந்தித்தேன். மருமகளை மகளாக நடத்தும் பக்குவம் எனக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த பக்குவம் இல்லை என்கிற உண்மை எனக்கு தெரிகிறது. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். முட்டாளாக இருந்து கொண்டே அதை தெரியாமல் இருப்பதை விட தெரிந்திருப்பது மேலல்லவா என்று சொல்லி சிரித்தார். சிரிப்பவரின் கண்கள் ஏன் குளமாகின்றன? ராகவன் தொடர்ந்தார், அந்த பக்குவம் எனக்கு வரும் வரையில் இந்த கவசம் உங்களை பாதுகாப்பது முக்கியம். உங்கள் நலனில் அக்கறையுள்ள ஒரு கிழவனின் பரிசாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் குரல் தழுத்தழுத்தது. மாலாவின் கண்கள் கலங்கின. அவள் கண்முன் அவருடைய உருவம் தெய்வமாக ஒரு பீடத்தில் ஏறி காட்சியளித்தது. ஹாலில் மாட்டியிருந்த படத்திலிருந்து சுசீலா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தன் கணவரை பற்றிய பெருமிதம் அவள் முகத்தில் ஏறி இருந்ததை கூர்மையான பார்வையாளர்கள் கவனித்திருப்பார்கள். அப்பொழுதுதான் மார்கழி மாதத்து கதிரவன் சன்னல் வழியாக ஹாலில் பிரவேசித்திருந்தான். அவன் அருளிய வெளிச்சத்தில் மாலா அணிந்திருந்த பொற்கவசம் சுசீலாவின் கண்களில் பளீரென்று ஜொலித்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.